திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சிச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் அப்பனை நந்தியை ஆரா மோதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாகினோ ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசன் அருள் பெறலாமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை எனது மனம் மொழி மெய்களால் வெளுத்திக் கொண்டு திருமூல தேவ நாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு திருவாவூடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து வணங்கி நாள்தோறும் சைவ சிந்தனைகளை நமக்கு அளித்து அதன் மூலம் நமக்கு ஒரு எழுச்சியை கொடுத்து கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு நாம் இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். அம்பாளுடைய பல வகையான சிறப்புகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். அடுத்தபடியாக பராசக்தி என்றென்றும் பல்வகையாலும் தராசக்தியான தலை பிரமாணி இராசக்தி யாமள ஆகமத்தாழாகும் குராசக்தி கோலம் பல உணர்ந்தேனே. அம்பாளுடைய பல வகையான கோலங்களை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார். பராசக்தி பல வகையிலையும் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் தானே தாங்கிக்கிறார், என்றென்றும் தாங்கி நிற்கிறார். அப்படி ஒரு முதன்மையான அளவையாக இருக்கின்றாள். இரவி தன் விளங்கும் சக்தி இல்லையா, அதைத்தான் உருத்திர யாமளம் அப்படிங்கிற ஆகமத்தால் அழகாக உணர்த்தப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். குருவாகிய சக்தி அவளுடைய வடிவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்தேன் என்று தன்னுடைய யோக அனுபவத்தை நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். என்றென்றும் பல்வகையாலும் தராசக்தி என்கின்றார். அந்தந்த பொருளுக்கு அவற்றின் நிலைக்கு ஏற்ப அவைகளை எல்லா நாளும் அதாவது என்றைக்கும் தாங்கி நிற்கக்கூடிய சக்தி. தராசக்தினா தரிக்கும் சக்தி அப்படின்னு பொருள். தரித்தல் அப்படின்னா ஆதாரம் ஆகுதல், ஆதாரமாதல். பிரமாணம் அதாவது அளவை தலைமை பிரமாணம், தலையாய அளவைன்னு அர்த்தம். தலையாய அளவைன்னு எனது பிரத்யட்சம் காட்சி அளவை. அப்ப உலகங்கள் அனைத்தையும் தாங்கி காட்சிக்கு புலனாக விளங்குபவள் அன்னை, அதான் பிரத்யட்ச சக்தி என்று சொல்லுகின்றோம். இராசக்தி அப்படின்னா காளி, காளியான நிலையில நிசாசரி இல்லையா, அதாவது பைரவரையும் இரவுல வணங்குற மாதிரி இவளையும் இரவுல வணங்குறது. யாமள ஆகமம்னா சக்தி வழிபாட்டு முறையெல்லாம் கூறக்கூடிய ஒரு ஆகமம். ஆகமத்தாள் என்று அவளை போற்றுகின்றார். அப்படின்னா ஆகமத்தின் கண் விளங்குபவள். ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்கன்னு சுவாமிய வந்து முனிவாசக பெருமான் சொல்றாருலையே, அது மாதிரி அம்பாளும் ஆகமத்தாள் என்று நமக்கு திருமூல தேவநாயனார் அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். குராசக்தி, நமக்கு வந்து பராசக்தி மட்டும்தான் தெரியும். இந்த தராசக்தி, இராசக்தி, குராசக்தி இதெல்லாம் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு சொற்றொடர்கள். இந்த குராசக்திங்கிறது குரு பிளஸ் ஆ பிளஸ் சக்தி அப்படின்னு நம்ம பிரிக்கணும். குருவாகிய சக்தி அவதான் நமக்கு குருவாக இருக்கிறாள். அவள் நமக்கு ஆச்சாரியனாக எழுந்தருளி அருள் பாலிக்கின்றாள். ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால கொடுத்து ஞானம் கொடுத்தாள் இல்லையா, அது மாதிரி உணர்ந்து உலகேளையும் யோகினி சக்தி உணர்ந்து உயிரா நிற்கும் உன்னதன் ஈசன் உணர்ந்தொரு காலத்து போகமதாகி இணைந்து பரமென்று இசைந்தது தானே. அதாவது திருவுளத்துல முதல்ல சங்கல்பம் பண்றாங்க இல்லையா, அந்த உலகி ஏழையும்
கிரியாசக்தியாக நின்று அறிந்து அப்படி படைப்பதற்கு முன்பாக உணர்ந்து உலகேழையும் இல்லையா, அப்படி படைப்பதற்கு முன்பாக இறைவனோடு கூடிய ஒரு காலம், அதான் போகமூர்த்தியாக இறைவன் இணைந்து நிற்க இந்த சக்தி தான் பராசக்தி என்று இசைந்து இருக்கிறது. உணர்ந்துன்னு சொல்லியாச்சுன்னா திருவுள்ளத்துல சங்கல்பித்து. யோகினி அப்படின்னா நம்ம ஏறோ ஒரு பெயர் என்று நினைத்துக் கொள்கின்றோம். யோகினி சக்தி என்றால் கிரியாசக்தியை குறிக்கின்றது. அந்த உலகம் ஏழையும் அவரவர் பரிபாக நிலைக்கு ஏற்ப அதுல படைப்பதற்கு முன்பாக, அதனால என்ன சொல்றாரு, அந்த சக்தியோட தலைவனாகிய சிவம், அந்த சிவமும் சக்தியும் கூடி போக சக்தி ஆகுது. அதாவது சிவத்தோட ரெண்டர கலந்து பரம் என்று பரமாக இருக்கிறது, பரம் என்று இசைந்து இருக்கிறது. சிவமும் சக்தியும் தாதான்ய சம்பந்தம்னு நமக்கு சித்தாந்தம் எடுத்து கூறுகின்றது அல்லவா. அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர் யோக நிலையில் கண்டதை நமக்கு இங்கனம் எடுத்து கூறி இருக்கிறார். யோக நர்சக்தி ஒளிபீடம் தானாகும், யோக நர்சக்தி ஒளிமுகம் தெற்காகும், யோக நர்சக்தி உதர நடுவாகும், யோக நர்சக்தி தாள் உத்தரந்தேரே. அந்த யோக சக்தியாக இருப்பவள் எப்படி இருப்பாள்னு நாலு வரியிலையும் யோக நல் சக்தி அப்படிங்கிற சொற்றொடரை கையாண்டு இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கின்றார். அந்த யோக சக்தியோட ஒளியே பீடம், முகம் எங்க பக்கம் இருக்கு, தெற்கு நோக்கிய முகம். உதர நடுவாகும், வயிறு நடுப்பாகத்தில் இருக்கிறது. அப்போ அந்த யோக சக்தியுடைய கால் பாகம் வந்து உத்தரம், அதாவது வடக்கு பாகம், திருவடி வந்து வடக்கு, தேரே அப்படின்னா தேர்வாயாக என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். அப்போ அந்த யோக சக்தியுடைய கால் பாகம் வடக்கு, கால் பக்கம் தலைப்பக்கம் தெற்கு, நடுப்பக்கம் வந்து வயிறு என்று நமக்கு அழகாக அவளுடைய விஸ்வரூபத்தை நமக்கு படம் பிடித்து காட்டியது போல இந்த பாடலிலே எடுத்து கூறியிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக தானானவாறு அட்டதாம் பறை குன்மிசை, தானானவாறு வாறு மீரேமும் சமைகளை, தானான விந்து சகமே பரமெனும் தானாம் பரவாதனை என தக்கது என்று சொல்லியிருக்கின்றார். அம்மை எங்ஙனம் எழுந்தருளி இருக்கின்றாள், எங்ஙனம் எல்லாவற்றோடும் கலந்து இருக்கின்றாள் என்பதை இதில் கூறுகின்றார். தானான வாறு அப்படின்னா ஆறு, தானான ஆறு, அடுத்து ஈரேழு சமைக்கலை. இந்த ஆறு எட்டு அப்படிங்கறதுலாம் என்னதுன்னா ஆறு ஆதாரங்கள், யோகங்கள் எட்டு. அது அழகா அப்படி சொல்றாரு, தானான ஆறு எட்டு அதை கூறி ஆறு ஆதாரங்களும் எட்டு யோக நிலைகளும் அந்த பராசக்திக்கு விரும்பப்படக்கூடிய இடங்கள். அது மாதிரி சக்திமயமான ஆறு வழிகளிலும் அந்த ஈரேழும் சமைகலைங்கிறது 14 உலகங்கள்ல கலை வடிவாக அவள் எழுந்தருளி இருக்கின்றாள் என்று சொல்லுகின்றார். அந்த 14 புவனங்களும் கலையால் சமைந்தவை. அதனால அது எப்படிங்கறதெல்லாம் நமக்கு அந்த ஒரு குருநாதர் மூலம் கேட்கணும். கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தா இது எல்லாமே சக்தியோட வியாபகங்கள், தேவியின் வியாபகங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஆறு ஆதாரங்கள்லயும் அவளுக்கு என்ன திருநாமங்கள் அப்படின்னா ஜடாராகினி, குண்டலினி, ராகினி, லாகினி, காகினி, சாகினி, அப்படி திருப்பெயர்களோடு அவள் வீற்றிருக்கின்றாள். அதே மாதிரி யோக நிலை எட்டுலையும் நம்ம பார்க்கோம்ல, வாமாயை ஜேஷ்டாயே ரௌத்ரியை காளியை கலவிகன்யை பலவிகன்யை பலப்பிரதமன்யே சர்வபூததமன்யன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி வீற்றிருக்கின்றாள். அந்த அஷ்டசக்திகளும் வீற்றிருக்கின்றார்கள். உள்மிசை இல்லையா, உள்மிசைன்னா தியானிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இப்படி அம்மை எழுந்தருளி இருக்கக்கூடிய இடங்கள் தான் தியானிக்கத்தக்க இடங்கள். அது மட்டும் அல்லாமல் அவள் சகமே பரமெனும், சகம்னா உலகம்னு நமக்கு தெரியும், உலகத்திலையும் பரத்திலும் கலந்து இருக்கின்றாள் என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆக அவள் வந்து அவள் இங்கனம் கலந்து இருக்கக்கூடிய நிலைக்கு பரவாதனை என்பது பெயர். சர்வமும் சக்திமயமாக இருக்கிறது. பரவாதனைனா பரவாசனை அப்படின்னு சொல்லாது, எல்லாம் சக்திமயமாக உணர்வது பரவாசனை. அபரவாசனைன்னு ஒண்ணு இருக்கு, அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா உலகம், உடல், உடல் சம்பந்தமான யோகங்கள், தரிசனம், அந்த மாதிரி சாமானிய நிலைகள். அது நீங்கிறதுக்கு எல்லாம் அவள் அப்படிங்கிற வாசனை, அந்த சிந்தனை வரணும். அது வந்து மேல்நிலைக்கு வாயிலாக இருக்கும். அதனால இத வந்து பரவாதனை என்று சொல்லி இருக்கின்றார். மேலும் அம்பாள் எங்கனம் அருள் புரிகின்றார், எட்டு கோண சக்கரத்துக்குள்ள வசு கோணம்னு சொல்லுவாங்க, அதுல வசினி, காமேஸ்வரி போன்ற வாக்தேவதைகளாக என்பராக இருந்து அருள் பாலிக்கின்ற, அதெல்லாம் ஸ்ரீ வித்யா சக்கரம் என்று சொல்லப்படும். இதோட விரிவெல்லாம் வரிவசியா ரகசியம் அப்படிங்கிற நூல்ல கண்டு குரு மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் அந்த தியான நிலையிலும் யோக நிலையிலும் இருப்பவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விஷயங்கள். முத்திரை மூன்றின் முடிந்த மெஞ்ஞானத்தால் அத்துவமாய் அல்லவாய சகலத்தள், அத்துவமாய் அல்லவாய சகலத்தள் வைத்த பராபரனாய பராபரை சத்தியும் ஆனந்த சத்தியும் கொங்கே. அவள் அத்துவிதமாக நம்மோடு எப்படி இருக்கின்றாள், அதாவது யாவையுமாய் அல்லையுமாய் இல்லையா, அழகா திருவாசகத்துல சொன்னது போல அந்த திரிபுடி ஞானம்னு சொல்றோம் இல்லையா, அதோட அடையாளத்தின் முடிந்த நிலையை உண்மை ஞானத்தால இரண்டர கலந்து அருவாகவும் வேறாகவும் சகல திருமேனியாக இருக்கின்றாள். அவள் எப்படிப்பட்டவள், தன்னுள் வைத்த சிவமே ஆய சிவை சக்தியும் ஆனந்த சக்தியுமாக கலந்து இருக்கின்றார்கள். இப்ப முத்திரை மூன்றுன்னு வருது. இப்போ ஒரு ஒரு வந்து ஒரு உணவுப் பொருள், நம்ம உண்ணத்தக்க பொருள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சுவைப்பான் அந்த உண்பவன், சுவைக்கப்படு பொருள் அந்த பொருள், சுவை அந்த ஒரு பொருள், நம்ம இப்ப ஆறு சுவை இருக்கு, அது மாதிரி அதுக்கு உண்டான அந்த அடையாளம் மூன்றால் இதெல்லாம் தெரியாது. முடிந்தால் முடிந்த மெய்ஞானம் என்று உணர்த்துகின்றார். தொடக்கத்துல மூன்றாய் நின்று நுகர்ச்சியால ஒன்றி வேறற்று அழுந்தி அழுந்திய போது இல்லையா, அதான் ஒன்றாயிருத்தல் அந்த மெய்ஞானம் என்று பார்க்கிறோம். அத்துவமாய் அப்படின்னா சுவைப்பானாகிய ஆன்மாவோடு அத்துவிதமாக அறிவுக்கு அறிவாக ஒன்றி, அல்லவாய சகலத்தல் அப்படின்னா திரிபுடி முத்திரையால நுகரும் போது வேறாய சகல திருமேனி உடையவள். அந்த அப்படிப்பட்டவள் அல்லவாய் அச கலத்தல் அப்படின்னு பிரிச்சு வேறாய் ஹச ஹல ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திர வடிவானவள் அப்படிங்கிறது மந்திர நூல்களுடைய மரபு என்று பார்க்கின்றோம். இது இந்த அம்பாளை உபாசனை செய்பவர்கள் இந்த மந்திரங்களை எல்லாம் ஜபிப்பார்கள். சம்ஹார காலத்துல தன்னுள் கறந்து வைத்து சிருஷ்டி காலத்துல தம்மின் வேறாக வைத்திருக்கின்ற சிவ பரம்பொருளாகிய சிவை, அதாவது சிவமும் சக்தியும் எங்கனம் இருக்கின்றார்கள் என்று நமக்கு இதிலே உணர்த்துகின்றார். சக்தின்னு சொல்லும் போது ஆனந்த சக்தியை குறிக்கிறது. சக்தி வந்து ஆதாரம், ஆனந்தம் வந்து ஆதேயம். சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தலைப்பே ஆதாரம் ஆதேயம் தான். சரி, ஆக இங்கனம் அம்மையோட தன்மையை ஆனந்தம் என்று நமக்கு காட்டி, ஆகையால் அவள் ஆனந்த சக்தியாக இருக்கின்றாள் என்பதை நமக்கு எடுத்துரைத்துள்ளார். வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண்பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே என்று சொல்லுகின்றார். சக்திக்கும் சிவத்துக்கும் என்ன உறவு, உலகில ஒருத்தர் ரெண்டு பேருக்கு உறவு சொன்னா அந்த ஒரு உறவு தான் சொல்ல முடியும். ஆனால் சக்திக்கும் சிவத்துக்கும் பல வகையான உறவுகள் இருக்கின்றது என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றார். வாயும் மனமும் கடந்த மனோன்மணிங்கிறது உரை மனம், அதாவது வாக்கு மனத்தை எல்லாம் கடந்தவள் அந்த மனோன்மணி தாய். பேய்களையும் பூத கணங்களையும் தனக்கு ஏவலராக கொண்டிருக்கின்றாள். அந்த பெண் பிள்ளை. எதையும் தன் அளவில் கொண்டு அணுகி ஆராய்கின்ற பசுபோதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட சிவ பரம்பொருளுக்கு அவள் தாயாகவும் மகளாகவும் நல்ல மனைவியாகவும் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாய் அப்படின்னா எதுக்காக தாயின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சக்தி தத்துவத்திலிருந்து சாதாத்திய தத்துவவாசியாகிய சதாசிவம் தோன்றுதல், அதனால தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிவ தத்துவத்திலிருந்து சக்தி தோன்றுதல் பற்றி, சிவ தத்துவத்திலிருந்து சக்தி தத்துவம் தோன்றுதலால் அவளை என்ன சொல்றோம், மகள் என்று சொல்லுகின்றோம். அடுத்து நல் தாரம் மனைவின் ஏன் சொல்றோம்னா, ஆதிசக்தியாக சதாசிவத்தோடு கூடி இருந்து உலக உயிர்களை எல்லாம் தோற்றுவிப்பதால். அப்ப சக்தி வந்து சிவபெருமானோட பல்வேறு வகைகளில் இணைந்து செயல்படுகின்றாள். ஆக அப்போது மனைவியாக இருக்கிறாள் என்று பார்த்தோம். மொத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து உயிர்களுக்கு தனுகரண புவன போகங்களை எல்லாம் வழங்குகிறார்கள் என்று அழகாக இதிலே உரைத்திருக்கின்றார். இந்த கருத்தை வந்து ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பொற்சுண்ணத்திலையும் நம்முடைய மணிவாசக பெருமான், எம்பெருமான் இமவான் மகட்கு தன்னுடை கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் என்று எடுத்துரைக்கின்றார். நமக்கெல்லாம் தனு கரணங்களை எல்லாம் வழங்குவதால் அவரை வந்து அப்பன் என்று சொல்லுகிறார். எங்கள் அப்பன் என்று அந்த பாடலிலே சொல்லியிருக்கின்றார். அப்ப சிவபெருமான் வந்து அரசனாகிய பெருமானாக இருந்து எடுத்து தடுத்து கொடுத்து காக்கின்றார், அதனால எம் பெருமான் என்று சொல்லுகின்றார். அடுத்து உலகத்தை படைப்பதற்காக இறைவன் சிவமும் சக்தியுமான போது அவர் இமவான் மகட்கு கேழ்வன் ஆகிறார் என்று பார்க்கிறோம். அப்புறம் சக்தியிலிருந்து சதாசிவ தத்துவமாக தோன்றும் போது மகனாகின்றார், சிவத்திலிருந்து சக்தி பிரிந்து தோன்றதால் சக்திக்கு தகப்பனாகின்றார். அப்ப இறைவனுடைய ஞான சக்தியானது, அதாவது சுத்தமாயிலிருந்து இறைவனுடைய ஞான சக்தி அதிர்ஷ்டிக்க சிவ தத்துவமும், கிரியாசக்தி அதிர்ஷ்டிக்க சக்தி தத்துவமும் தோன்றுவதால் சக்திக்கு தமையன் என்று சொல்லுகின்றார். இதை நமது சிவஞான சித்தியார் அருமையான ஒரு சித்தாந்த நூல், சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். அதுல வந்து இப்படி சிவனும் சக்தியும் நாயகனும் நாயகியுமாவும் இருப்பாங்க, இன்னும் என்னென்ன உறவுல இருக்காங்கன்னு நமக்கு அருணந்தி சிவாச்சாரியார் உணர்த்தி இருக்கின்றார். சிவம் சக்தி தன்னை ஈன்றும், சக்திதான் சிவத்தை ஈன்றும், உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகு உயிர் எல்லாம் ஈன்றும், பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொனி கன்னி ஆகும், தவம் தரு ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியும் அன்றே என்று சொல்லுகின்றார். இப்ப நம்ம ஏற்கனவே சிந்திச்சதுதான், திருவாசகத்துக்குள்ள சிந்திச்சோம் அதுதான், சிவ தத்துவத்திலிருந்து சக்தி தத்துவம் தோன்றும், சக்தி தத்துவத்திலிருந்து சதாசிவ தத்துவம் தோன்றும். அந்த சதாசிவ தத்துவம்னா என்னன்னா, சக்தியும் சிவமும் கூடி இருக்கக்கூடிய நிலை, சக்தி கூட்டல் சிவம்ங்கிறது சதாசிவம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ரெண்டு பேரும் கூடியதுனால இங்கு ஜடமும் சேதனமும் ஆகிய இந்த பிரபஞ்சம் எல்லாமே தோன்றுகிறது. இப்படி தோன்றினாலும் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக சக்தியோடு கூடி நின்ற சிவபெருமான் பிரம்மச்சாரிதான், அந்த சிவசக்தி கன்னிதான். அவங்க ரெண்டு பேரும் இப்படி இணைந்து நின்று செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்மனோர் பொருட்டாகத்தான், அது நடித்து காட்டக்கூடிய நாடக மாத்திரை தான் இது எல்லாமே தவிர பிரிது ஒன்றும் இல்லை. இது முன்னை தவத்தால உணரக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பானது விளங்கும். ஏன்னா சுவாமி வந்து தனக்குன்னு எதையும் செய்ய மாட்டாருன்னு நமக்கு தெரியும், வேண்டுதல் வேண்டாமை இல்லான். அப்ப ஆன்மாக்கள் பொருட்டு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஐந்தொழிலும் செய்கின்றார்கள். ஆக இந்த சதாசிவ தத்துவத்திலிருந்து இந்த உடல் உலகம் இதெல்லாம் தோன்றும் அப்படின்னு சொல்றது, அதாவது உயிர் உலகம்லாம் தோன்றும், உயிரும் உலகத்திற்கு முதல் காரணமாறிய மாயையும் அனாதின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இதுக்கு முரணாக இல்லையா இந்த செய்தின்னு நமக்கு ஒரு ஐயம் வரும். அப்படியெல்லாம் இல்லை. எங்கு ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அங்கிருந்து மீண்டும் தோற்றுவிக்கப்படுகிறது. அனாதியில தோற்றுவித்தது எப்படின்னா, கேவலத்துக்குள்ள அடங்கி கிடந்த உயிரையும் தன்னுள் அடங்கி கிடந்த மாயையும் வைத்து இறைவன் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நமக்கு அழகாக சித்தியாரிலே நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அதே மாதிரி சிதம்பர செய்யுட்கோவை என்ற நூலிலே காசி மடத்தை காசிங்கிற கஷேத்திரத்துல ஸ்தாபித்த நம்முடைய குமர குருபர சுவாமிகள் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் சிதம்பர செய்யுட்கோவை என்ற நூலிலே கனகமா கவின்சை மன்றில் அனக நாடகர்க்கு எம் அன்னை மனைவி தாய் தங்கை மகள். சுவாமி அங்க தமையன் சொல்லியிருந்து இங்க தங்கைன்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தாயாக தந்தையாக, தங்கையாக தமையனாக, தாரமாக கேழ்வனாக, மகனாக மகளாக இருக்கின்றார்கள் என்று அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த கருத்தை பிறகு இப்ப நம்ம சிந்திச்சிட்டோம். ஆனா இதே கருத்தை தான் குமரகுருபர சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க. மேலும் திருக்கோவையாரிலே தவளத்த நீரணியும் தடந்தோள் அண்ணல் தன் ஒருபால் அவள் அத்தனாம் மகனாம் தில்லையான் என்று சொல்லுகின்றார் திருக்கோவையாரிலே. அப்ப இறைவனை தந்தை, அத்தன் என்றால் தந்தை, தந்தையாக இருக்கின்றார், மகனாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அதுபோல நமது அப்பர் சுவாமிகளும் வாயிலானை மனோன்மணியை பெற்ற தாயிலானை தழுவும் என் ஆவியை, மனோன்மணியை பெற்ற என்று அவருக்கு அந்த அன்னைக்கு வந்து அவர் தந்தையாக இருக்கின்றார் என்பதை நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். மாலினை மாலுற நின்றான் என்ற ஒரு பாடலில் நாலாம் திருமுறையிலே மலைமகள் தன்னுடைய பாலனை பான்மதி சூடிய என்று திருநாவுக்கரச சுவாமிகள் அங்கும் சொல்லி இருக்கின்றார். சரியாக இத்தகு அரிய கருத்துக்களை எல்லாம் நமக்கு திருமூல தேவநாயனார் அந்த யோக நிலையிலே உணர்த்தி, நாம பார்த்தோம்னா சிவமும் சக்தியும் கணவனும் மனைவியாகத்தான் கோயில பாக்குறோம். அம்மையப்பர்னு கொஞ்சம் திருமுறை சித்தாந்தம் படிச்சவங்க சொல்லுவாங்க உயிருக்கு அம்மையப்பராக இருப்பதால். ஆனா இத்தனை உறவு அவர்கள் இருவருக்கும் இருக்கின்றது என்பதை இவர் அழகாக சித்தாந்த கருத்தை நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். தாரமும் ஆகுவள் தத்துவமாய் நிற்பள் காரண காரியமாகும் கலப்பினள் பூரண விந்து பொதிந்த புராதனி பாரளவாம் திசை பத்துடையாளே என்று சொல்லுகின்றார். பராசக்தி சிவத்துக்கு மனைவியாகவும் இருப்பாள், சக்தி தத்துவத்துல நின்று நாத விந்துக்களை தோற்றுவிப்பாள், சிவத்தோட ஒன்றிய நிலையில அனைத்திற்கும் அவள் தான் பரம காரணியாக இருக்கிறான். காரணி சொல்றாரு, அப்ப காரியம் சொல்றாரு. சிருஷ்டியை உண்ணி அவள் பிரிந்த போது சிவத்தோட காரியமாகின்றாள் என்று நமக்கு அழகாக, அவள் அண்டங்களின் அளவாக பிரிந்துள்ள திசை பத்தையும் உடைமையாக கொண்டவள், அதாவது சர்வ வியாபியாக அவள் இருக்கின்றாள் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக அவளை ஆரிய நங்கை என்றும் அமுத பயோதரி என்றும் பேருயிராளி என்றும் போற்றுகின்றார். பிரிவின்றி நின்ற பெருந்தகை பேதை, குறியொன்றி நின்றிடும் கோமள கொம்பு, பொறியொன்றி நின்று புணர்ச்சி செய்த அங்கே அறிவொன்ற நின்ற நாள் ஆறுயிர் உள்ளே என்று சொல்லுகிறார். சிவத்தோட பிரிவின்றி ரெண்டர கலந்து நிற்கின்ற பெருந்தகை, மிகுந்த தகுதியை உடையவள் பேதையாகிய அம்பாள். குறியொன்றியிலே அலட்சியம், குறின லட்சியம், அதாவது தியான லட்சியம். நம்ம வாழ்க்கையில எதையோ லட்சியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எனக்கு ஒலிம்பிக்ல ஜெயிக்கணும், எனக்கு விளையாட்டுல ஜெயிக்கணும், எனக்கு பள்ளி தேர்வுல ஜெயிக்கணும், நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும், வேலை பார்க்குற இடத்துல நான் ஜெயிக்கணும், இப்படி சொல்லிக்கிட்டே போறாங்க. இதெல்லாம் நம்முடைய லட்சியமே இல்லை. காலநாய் கழிந்த நாளும் பனிமலர், கோதைமார் மேலநாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இராது கெட்டேன்னு சொல்றாருல நம்ம அப்பர் சுவாமி, அது மாதிரிதான் தியான லட்சியம் இருக்க வேண்டும். இறைவனை அடைய வேண்டும் என்ற லட்சியம் தான் இருக்கணும், அதற்காக தியானம் பண்ணணுங்கிற ஒரு லட்சியம் இருக்கணும். ஆக அவ லட்சியத்துல பொருந்தி விளங்கக்கூடிய ஒரு அழகிய கொம்பு போன்றவள், கோமள கொம்பு. அடுத்து பொறி ஒன்றி நின்று அறிவுக்கு அறிவா நின்று உயிருக்கு உள்ளாக அறிவோட கலந்து இருக்கின்றாள். இதுதான் அம்மா அம்மை. அவ வந்து நமக்கு ஆன்மாவோட ஒன்றி இருக்கக்கூடிய நிலை. அவ எப்படி ஒன்றி இருக்கிறாள்? அறிவாக ஒன்றி இருக்கின்றாள் என்று நமக்கு இந்த பாடலிலே எடுத்துக்காட்டி இருக்கின்றார்